அறம்தனை அகம் சேர்க்கும் உயர்வள்ளுவம். இந்த தொடர் வகுப்பு மூலம் கற்க கசடரர் அமைப்பின் முயற்சியில் கம்பவாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்களின் உரையை வழங்குவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம்.
எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமுழிமைகளால் பாற்றி பணிகின்றேன். உலகத்தில் அறம் வளர்க்க வேண்டும் என்கின்ற விருப்போடு செயற்படுகின்ற கக்க கசடர அமைப்பினருக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்கள். சபையிலே கூடியிருக்கின்ற பெரியோர்கள், தாய்மார்கள், குழந்தைகள், இளைஞர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பு சார்ந்த வணக்கங்களை தெரிவித்து மகிழ்ச்சி அடைகிறேன். நான்கு வகுப்புகள் திருக்குறளிலே படித்து முடித்திருக்கிறோம். அதிலே மூன்று வகுப்புகளை உரைப்பாயிரம் கற்பதற்கு நாம் ஒதுக்கினோம். உரைப்பாயிரத்திலே பரிமலழகர் என்ன செய்கிறார் என்ற விவரத்தை சொன்னேன். உங்களுக்கு அது மனதிலே ஞாபகம் இருக்கும் என்ற நம்பிக்கையோடு அந்த தமிழோடு அந்த உரையை படித்து பழக வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். இந்திரன் முதலிய இறையவர் பதங்களும் அந்தமில்லின்படத்து அழிவில் வீடும் நதியறிந்து எய்துதற்குரிய மானுடற்கு உறுதி என உயர்ந்தோரால் உரைக்கப்பட்ட பொருள் நான்கு. அவை அறம்பொருள் இன்பம் வீடாம். அவற்றுள் வீடாவது சிந்தையும் மொழியும் செல்லா நிலைமைத்தாகலின் துறவரமாகிய காரண வகையால் அல்லது இலக்கண வகையால் கூறப்படாமையின் இலக்கண வகையால் கூறப்படுபவை ஏனை ஒன்றுமாம். அவற்றுள் அறமாவது ஒழுக்கம் வழக்க அறமாவது மனுமுதலிய நூல்களில் விதித்தன செய்தலும் விளக்கியன ஒழித்தலும் அது ஒழுக்கம் வழக்கு தண்டம் என மூவகைப்படும். இதையெல்லாம் என்னுடைய மன சக்தியை காட்டுவதற்காக சொல்லவில்லை, இந்த தமிழை படித்து நாம் மகிழ வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். அதிலே ஒழுக்கம் என்றால் என்ன என்று சொன்னார், வழக்கு என்றால் என்ன என்று சொன்னார், தண்டம் என்றால் என்ன என்று சொன்னார். பிறகு திருவள்ளுவர் சிறப்புடைய ஒழுக்கத்தையே அறமெனக் கொண்டு குறள் செய்கிறார் என்பதை விளங்கப்படுத்தினார். வழக்கும் தண்டமும் திருக்குறளிலே அறத்தின் கூறுகளாக இல்லை. உயிர்க்கு உறுதி செய்கிற காரணத்தினாலும் மற்றவை இரண்டும் தேய இயற்கையால் தானாக விளங்குகிற காரணத்தினாலும் ஒழுக்கத்தையே அறம் என்று திருவள்ளுவர் எடுத்துக்கொள்கிறார். அந்த ஒழுக்கத்தை கூட பெரும்பான்மை பற்றி சில குறிப்புகளை மட்டும் எடுத்துக்கொண்டு சிறுபான்மைகளை நீக்கி திருக்குறள் செய்கிறார் என்பதை விளக்கம் செய்தார் பரிமலழகர். சிறுபான்மை பெரும்பான்மை என்று வருகிற பொழுது பரிமலழகருடைய முடிவு நான்காக இருக்கக்கூடிய ஆச்சிரம பகுதியை ரெண்டாக ஆக்குகிறார். பிரம்மச்சரியம், கிருகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் என்ற அந்த நான்கு பகுதியை ரெண்டு பகுதிகளாக ஆக்குகிறார். பிரம்மச்சரியத்தையும் வானப்பிரஸ்தத்தையும் அவர் சொல்லவில்லை. ஏனென்றால் ஆய்த்த நிலையாக, கிருகஸ்தத்துக்கு ஆய்த்த நிலையாக இருக்கக்கூடியது பிரம்மச்சரியம், துறவரத்துக்கு ஆய்த்த நிலையாக இருக்கக்கூடியது வானப்பிரஸ்தம் என்றபடியால் ஒன்றில் ஒன்றை அடக்கி இரண்டு பகுதிகளாக முடிந்த அளவு சுருக்கி நமக்கு அறத்தை தருகிறார். அந்த அறம்தான் ரெண்டு வகைப்படுகிறது. இல்லறம், துறவரம் என்று இரண்டு பெரும் பிரிவுகளாக பிரிக்கிறார். இப்போ இதுவரை கொண்டு வந்த பரிமலழகர் இல்லறத்துக்குள்ளே நுழைய வேண்டும். நுழைவதற்கு முன்பாக கடவுள் வாழ்த்து எடுத்துக்கொண்டு பொருள் சிறக்க வேண்டும் என்பதற்காக கடவுள் வாழ்த்து இயற்றுவது மரபு என்றபடியால் கடவுள் வாழ்த்து இயங்க தொடங்குகிறார் என்று தனது உரைப்பாயிரத்தை இந்த இடத்திலே நிறுத்துகிறார். இப்பொழுது திருக்குறளினுடைய முதல் அதிகாரத்துக்குள்ளே நாம் நுழைவது பற்றி முயற்சிக்கிறோம். சென்ற வகுப்பிலே சொன்னேன், கடவுள் வாழ்த்து என்பது இரண்டு வகைப்படும். ஒன்று ஏற்புடை கடவுள் வாழ்த்து, அடுத்தது நூலுக்கு ஒன்று வழிபடு கடவுள் வாழ்த்து என்று ரெண்டு. நூலாசிரியன் தான் தினம் தொடுகிற கடவுளை தொழுது ஒரு நூலை தொடங்கலாம். இல்லை, எந்த பொருளை நூலிலே எந்த பொருளை சொல்லப் போகிறானோ அந்த பொருளுக்கு பொருத்தமான கடவுளையும் சொல்லி தொழலாம். இப்போ ஏற்புடை கடவுள் வாழ்த்து, வழிபடு கடவுள் வாழ்த்து என கடவுள் வாழ்த்து இரண்டு வகைப்படும். அதிலே திருவள்ளுவர் இயற்றிய கடவுள் வாழ்த்து வழிபடு கடவுள் வாழ்த்தா ஏற்புடை கடவுள் வாழ்த்தா என்று ஒரு கேள்வியை எழுப்பிக் கொண்டு அது ஏற்புடை கடவுள் வாழ்த்து என்பதை சொன்ன அவர் தெளிவாக விளக்கம் பண்ணுகிறார். குணங்கள் மூன்று. அந்த குணங்களின் அடிப்படையில் தான் உலகம் பூராகவும் அமைந்திருக்கிறது. சாத்விகம், ராஜசம், தாமசம் என்ற முக்குணங்கள் போன வகுப்பிலே அது போதிய அளவு விளக்கம் செய்தேன். அந்த மூன்று குணங்களிலே மூன்று குணங்களுக்கும் மூன்று தெய்வத்தை அதிபதிகளாக சொல்லுகிறார்கள். சாத்விகம் உயர்ந்த குணம் என்றபடியால் எல்லா மதத்தவர்களும் தத்தம் கடவுள் அந்த சாத்விக கடவுள் என்று சொல்ல விருப்பப்படுகிறார்கள். கடவுளர்களுக்குள்ளே பேதம் காணுகிற வரைக்கும் இந்த போட்டி நடந்து கொண்டுதான் இருக்கும். அந்த போட்டிக்கு அப்பால் பட்டு போய் முக்கடவுளையும் மூன்று குணங்களுக்கு அதிபதியாக்கி இந்த மூன்று குணங்களின் விளைவுதான் அறம்பொருள் இன்பம். சாத்விகத்தினுடைய விளைவு அறம், ராஜசத்தினுடைய விளைவு பொருள், தாமசத்தினுடைய விளைவு காமம். ஆகவே அறம்பொருள் இன்பத்தை சொல்லத் தொடங்கியவர் அதற்கு காரணமாகிய மூன்று குணங்கள், அந்த மூன்று குணத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய மூன்று கடவுளரையும் பொதுப்பட வாழ்த்துவதனாலே இது ஏற்புடை கடவுள் வாழ்த்து என்று பரிமளகர் சொன்ன அளவிலே சென்ற வகுப்பில் படித்து முடித்தோம். இன்றைக்கு திருக்குறளுக்குள்ளே நாம் நுழையப் போகிறோம். உங்கள் நம்பிக்கை எப்படியோ தெரியவில்லை, என்னுடைய நம்பிக்கையை சொல்கிறேன். நல்ல காரியங்களை தொழுகிற பொழுது மனதளவிலே இந்த விஷயம் சரியானதாக நமக்கு பதிய வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு ஏற்புடை கடவுளையோ வழிபடு கடவுளையோ பிரார்த்தித்துக் கொள்ளுங்கள். முதல் குறளை இன்றைக்கு ஆரம்பிக்கிறோம். முதல் குறள் என்றால் முதல் குறள் விளக்கம் என்று ஒருவர் ஒரு நூலே எழுதியிருக்கிறார். முதல் குறளுக்கு மட்டும் அவ்வளவு ஆழமான குறள் அந்த குறள். அதிலே இருந்து குறள் ஆரம்பிக்கிறது. இன்றைக்கு நாங்கள் முதல் குறளை முதலிலே படிப்போம். இப்படி
அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. எழுத்து எல்லாம் அகரமுதல எழுத்துக்கள் எல்லாம் அகரம் ஆகிய முதலை உடையன. உலகு ஆதிபகவன் முதற்று. அதுபோல உலகம் ஆதிபகவன் ஆகிய முதலை உடைத்து. இது தலைமை பற்றி வந்த எடுத்துக்காட்டு உவமை.
இதிலே ஒரு நிமிஷம் குறுக்கெடுக்கிறேன்.
பழைய தமிழ் அவர்களுடைய தமிழ் ஒரு 500-600 ஆண்டுகளுக்கு உட்பட்ட, 1000 ஆண்டுகள் கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளுக்கு உட்பட்ட தமிழ் இன்றைய நம் பேச்சு நடை அல்லது எழுத்து நடைக்கும் அவர்கள் எழுத்து நடைக்கும் வித்தியாசம் இருக்கும். ஓரிரண்டு அதிகாரம் படிக்க மட்டும் அந்த வித்தியாசம் புரிந்துவிட்டால் பிறகு நமக்கு கஷ்டம் இல்லை. இப்போ இதில் ஒரு சொல் சொல்லுகிறேன், உடைத்து என்கிறார். அப்போது இந்த சொல் இப்பொழுது எங்களுடைய மொழி பிரயோகத்திலே இல்லை. உடைத்து என்றால் உடையது என்று அர்த்தம் கொள்ள வேண்டும். ஓரிரண்டு அதிகாரம் படிக்கிற பொழுது அது நமக்கு பயிற்சியாகிவிடும். அதை மனதிலே வைத்துக்கொண்டு படிக்க வேண்டும். நான் போன முறையும் சொன்ன ஞாபகம், பரிமளகர் உரை எழுதுகிற முறை என்பது முதல் குறளை சொல்வார். பிறகு அந்த குறள் அடிகளை எப்படி பிரிக்கலாமோ பிரித்து இலகுவாக பொருள் கொள்ளும் வகையிலே பிரித்து அதற்கு பொருள் சொல்வார். அதற்கு உரை என்று பெயர். பிறகு அந்த உரையிலே இருக்கக்கூடிய அந்த குறளிலே இருக்கக்கூடிய நுட்ப விஷயங்கள், தான் கண்ட நுட்ப விஷயங்களை இரண்டாவது பந்தியாக எழுதுவார். அது பல புத்தகங்களில் இப்பொழுது சேர்த்து இட நெருக்கடிக்காக சேர்த்தே விட்டு விடுகிறார்கள். குறளுக்கு சொல்லுகிற அந்த இடத்துக்கு உரை என்று பெயர். அந்த உரைக்கு பிறகாக அவர் எழுதுகிற அந்த பகுதிக்கு உரை குறிப்பு என்று பெயர். அந்த உரை குறிப்பிலே பொருள் குறிப்பும் இலக்கண குறிப்பும் கலந்து வரும். இது நான் போன முறையே உங்களுக்கு சொன்ன ஞாபகம். அப்போ இதை தெரிந்து கொண்டு படியுங்கள். முதல் என்ன செய்வார், குறளை சொல்லுவார். குறளை சொன்ன பிறகு அந்த குறளை பிரித்து எப்படி இலகுவாக பொருள் கொள்வது என்று பிரித்து அதற்கு பொருள் சொல்வார் பரிமளகர். இப்போ அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு, இதை பிரிக்கிறார். பரிமளர்கள் எழுத்தெல்லாம் அகர முதல சொற்களை திருப்பி போட்ட உடனே பொருள் தானாகவே வந்து விடுகிறது. அகர முதல எழுத்தெல்லாம் என்று இருக்கிறதை அப்படியே திருப்பி போடுகிறார். எழுத்தெல்லாம் அகர முதல, அதுக்கு விளக்கம் சொல்கிறார். எழுத்தெல்லாம் அகரத்தை முதலாக உடையது. இப்போ நீங்கள் அப்படி அந்த நான் சொல்வது முந்தியும் சொன்னேன், திரும்பவும் சொல்லுகிறேன். இது ஆழநூல்கள் கற்கிற முறை. சும்மா காதில் வாங்கி பேப்பர் படிக்கிறது போல படிக்க முடியாது. ஒவ்வொரு சொல்லும் உங்கள் புத்திக்குள்ளே போக வேண்டும், ஒவ்வொரு சொல்லும் போக வேண்டும். அப்போ தான் நீங்கள் அது அவர் கையாளுகிற முறை தெரிந்து போகலாம். கொஞ்ச நாள் பயிற்சி வந்துவிட்டால் அதுக்கு பிறகு நீங்கள் வெளியிலே போனாலும் அது விடாது. முதல் கொஞ்ச நாளைக்கு நீங்கள் உங்களை கட்டுப்படுத்தி அதுக்குள்ளே போக பழக வேண்டும். இப்போ இதை நினைவு வைத்துக் கொண்டு இப்போ பாருங்கள், திருப்பி குரல்ல இருந்தே தொடங்குங்க.
அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலர்ந்து, எழுத்து எல்லாம் அகர முதல, எழுத்துக்கள் எல்லாம் அகரமாகிய முதலை உடையன, உலகு ஆதி பகவன் முதற்று, அதுபோல உலகம் ஆதி பகவன் ஆகிய முதலை உடையது.
இவ்வளவும் அந்த குரலுக்கான உரை. இனி உரை குறைப்பு சொல்வார். உரை குறிப்புக்கு போவதற்கு முன்பாக இந்த புத்தியை உட்செலுத்தி படிப்பது என்பதற்கான ஒருவர் சொல்லுகிறேன். முதல் குரல்லையே திருவள்ளுவர் ஒரு தவறு செய்து விட்டார். திருவள்ளுவரையே தவறு கண்டுபிடிக்கிற அளவுக்கு அறிவாளியா நீ என்று நீங்கள் கேட்பது புரிகிறது. முதல் தவறை காண்போம், அதுக்கு பிறகுதான் அதற்கு விளக்கம் காணலாம். என்ன சொன்னார்? எழுத்தெல்லாம் அகர முதல என்றார். இது சரியா? இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுகிறார்? எழுத்தெல்லாம் அகரத்தை முதலாக உடையன என்று எழுதுகிறார். எழுத்தெல்லாம் அகரத்தை முதலாக உடையது என்று சொன்னால், எழுத்தெல்லாம் என்ற சொல் அல்லது தொடர் எதை சொல்லும்? உலகத்திலே இருக்கிற எழுத்தெல்லாம் என்ற அர்த்தத்தை தரும். திருவள்ளுவர் என்ன செய்திருக்க வேண்டும்? தமிழ் எழுத்தெல்லாம் அகர முதல என்று எழுதினால்தானே அது சரியாக இருக்கும். தமிழ் ஆனா என்கின்ற எழுத்து எதற்கு முதலாக இருக்கும்? தமிழுக்கு முதல் எழுத்து. ஆங்கிலத்துக்கு ஆனாவா முதல் எழுத்து? அப்படியானால் திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்க வேண்டும்? தமிழ் எழுத்தெல்லாம் அகர முதல என்று சொல்லியிருக்க வேண்டும். அப்போ முதல் குரல்லையே திருவள்ளுவர் ஃபெயில் விட்டு விடுகிறார். ஏனென்றால் அகர முதல எழுத்தெல்லாம், எழுத்தெல்லாம் என்ற தொடர் தம் மொழி தெரிந்து பயில்கிறவனுக்கு எல்லா எழுத்தையும் குறிக்க வேண்டும். தமிழ் எழுத்தினுடைய முதலெழுத்தை எல்லா எழுத்தினுடைய முதலெழுத்தாக சொல்ல முடியுமா? இது ஒரு வினா. இந்த வினாவை நெஞ்சிலே இருத்திக் கொள்ளுங்கள். அது வகுப்பு முடிகிறதுக்குள்ளே விடை தேடி கண்டுபிடிப்போம். அப்போ ஆ என்ற எழுத்து எழுத்துகளுக்கெல்லாம் முதலாக இருப்பது போல இந்த உலகத்துக்கெல்லாம் கடவுள் முதலாக இருக்கிறான். இதுதான் இந்த குரலுக்கான ரொம்ப எளிய விளக்கம். இதை படிச்சுட்டே நாங்கள் திருக்குறள் முழுக்க படிச்சுட்டோம் என்று நினைக்கிற மனநிலை உண்டு. பரிமேலர் கூட இனி உட்செல்ல வேண்டும். ஒரு தரம் அவர் உரை குறிப்பை முதலிலே வாசிப்போம், பிறகு விளங்குவோம். விளங்கின பிறகு திருப்பி வாசிப்போம். நாங்கள் படிக்கிற முறையை இப்படி அமைத்துக் கொள்வோம். இப்பொழுது உரை குறிப்பை வாசிக்கிறார்.
அகரத்திற்கு தலைமை விகாரப்பானன்றி நாதமர்த்தரை ஆக்கிய இயல்பால் பிறந்தனாலும், ஆதி பகவத்து தலைமை செயற்கை உணர்வான் அன்றி இயற்கை உணர்வான் முற்றும் உணர்ந்ததானும் கொள்கை. தமிழ் எழுத்திற்கே அன்றி வட எழுத்திற்கும் முதலாதல் நோக்கி எழுத்து எல்லாம் என்ற ஆதி பகவன் என்னும் இரு பெயரொட்டு பண்பு தொகை வடநூல் முடிவு. உலகு என்றது ஈந்து உயிர்கள் மேல் நின்றது. காணப்பட்ட உலகத்தால் காணப்படாத கடவுளுக்கு உண்மை கூற வேண்டுதலே ஆதி பகவன் உடற்றே என உலகின் மேல் வைத்து கூறினார். கூறினாரேனும் உலகிற்கு முதல் ஆதி பகவன் என்பது கருத்தாக கொள்க. ஏகாரம் தேற்றத்தின் கண் வந்தது. இப்பாட்டான் முதற்கடவுள் அது உண்மை கூறப்பட்டது.
தெளிவாக வாசிப்பதற்கு அவருக்கு நன்றி. ஏன்னா இதை வாசிக்கிறதே கொஞ்சம் கஷ்டம். இப்போ ஏதாவது நமக்கு புரிந்ததா? அங்கங்கு தமிழிலே சொல்லியிருக்கிறார் என்ற அளவிலே புரிந்ததே தவிர இதற்குள்ளே என்ன விஷயம் இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு அதற்கு பிறகு படித்தால் இதனுடைய ஆழம் தெரியும். இந்த குறளுரைக்கு போவதற்கு முன்பு நாம் தமிழர்கள் என்று பெருமைப்பட வேண்டும் என்பதற்காக தமிழ் மொழியினுடைய சில சிறப்பு தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த அகரத்தை முதலாக உடையது உலகம் என்று எழுத்துக்கள் என்று சொன்னாரே, இதில் என்ன ஆழம் இருக்கிறது என்பதை நாம் ஆழ தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. எங்கு தொடங்குவது என்று தெரியாமல் நான் நிற்கிறேன். தமிழ்மொழியை ஒரு எப்பவும் ஒரு மொழியினுடைய ஆரம்ப நிலை அச்சரம், அது உங்களுக்கு தெரியும். எந்த மொழிக்கும், தமிழ் மொழி என்று இல்லை, எந்த மொழிக்கும் அதனுடைய முதல் நிலை என்பது அச்சரம். இந்த உலகத்திலே மனிதனுக்கும் மற்ற ஜீவராசிகளுக்கும் என்ன வித்தியாசம் என்று நான் முதல் நாள் வகுப்பிலே சொன்னேன். அதாவது சிந்தனை பதிவுக்கான கருவி மனிதனுக்கு பூரணமாக இயங்குகிறது, மனம் என்கின்ற கருவி. மற்ற ஜீவராசிகளுக்கு சம்பவங்களுடைய அனுபவம், அத்தோடு அந்த சம்பவம் முடிந்து போய்விடும். நமக்கு அது பற்றிய பதிவிருக்கிற காரணத்தினாலேயே சம்பவங்கள் முடிவதில்லை, அந்த சம்பவங்களுடைய பாதிப்பு எண்ணங்கள் நமக்குள்ளே தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும். அப்படி இருக்கிற காரணத்தினாலே மனிதனுக்கு எண்ணங்கள் பெருக பெருக பெருக, இப்போ ஒரு சம்பவம் நடக்கிறது, அந்த சம்பவத்தினுடைய பாதிப்பு, அடுத்த சம்பவம், அடுத்த சம்பவம். இப்போ விலங்குக்கு அந்த சம்பவம் முடிந்ததோடு அதனுடைய பாதிப்பு முடிந்து விடுகிறது. நமக்கு அப்படி இல்லை, ஒரு சம்பவம் நிகழ்ந்தால் அந்த சம்பவத்தினுடைய பாதிப்பு தொடர்ந்து இருக்கிறது. அப்போ எத்தனை சம்பவங்கள், அதனாலே எத்தனை பாதிப்புகள், என்னாகிறது என்று கேட்டால் மனம் புத்தி நிரம்பி போய்விடுகிறது. அப்படி நிரம்புகிற புத்தியை மனதை மனிதன் இலகுபடுத்த வேண்டும். இலகுபடுத்துவதற்கு என்ன வழி என்றால் அதை வெளிப்படுத்த வேண்டும். ஒரு டேங்கிலே தண்ணீர் நிரம்பிவிட்டால் அதை குறைப்பதற்கு வழி அந்த தண்ணீரை வெளியேற்ற வேண்டும். அதுபோல எண்ணங்கள் நம் மனதிலே நிரம்பிவிட்டால் அந்த எண்ணங்களை வெளியேற்ற வேண்டும். வெளியேற்றுவதற்கு என்ன வழி என்று கேட்டால் ஒரு மொழி தேவை. எங்களுடைய எண்ணத்தை வெளியேற்ற ஒரு மொழி தேவை. இப்போ நீங்கள் திருக்குறளை விட்டுட்டு என்னோட வாங்க, ஒரு மொழி இருந்தால்தான் என் கருத்தை நான் வெளிப்படுத்தலாம். அதிலே கூட ஆண்டவன் நமக்கு ஒரு பெரிய துணை புரிந்திருக்கிறான். நீங்கள் கொஞ்சம் உன்னிப்பாக கவனித்து பார்த்தால் தெரியும், நமக்கு ஏற்படுகிற அனுபவம் ரெண்டு வகைப்பட்டது, ஒன்று இன்பம், ஒன்று துன்பம். கடவுள் அதில் ஒரு உதவி செய்திருக்கிறார், நமக்கு ஒரு உதவி செய்திருக்கிறார். துன்ப அனுபவங்களை நீங்கள் சொன்னால் அது குறையும். மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்கிற பொழுது துன்பத்தை பகிர்ந்து கொண்டீர்களானால் துன்பம் குறையும். இன்பத்தை குறைக்க எங்கள் யாருக்கும் விருப்பம் இல்லை, துன்பத்தை குறைக்க விருப்பம் உண்டு. இன்ப அனுபவங்களை சொன்னால் அது மிகும். அதனால்தான் இன்ப அனுபவப்பட்டவனும் பேச விரும்புகிறான், துன்ப அனுபவப்பட்டவனும் பேச விரும்புகிறான். இன்ப அனுபவமும் சொல்ல சொல்ல குறைந்து போவோம் என்றால் பேச மாட்டான், அந்த அனுபவம் நமக்குள்ளேயே நிக்கட்டும் என்று நினைப்பான். இறைவன் அப்படி அமைத்திருக்கிறான், இன்ப அனுபவத்திலே இந்த உயிர்களுக்கு விருப்பம் இருக்கும் என்று தெரிந்து இன்ப அனுபவங்களை சொல்ல 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 அது மிகுகிறது, துன்ப அனுபவங்களை சொல்ல 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 அது குறைகிறது. எப்படியோ இந்த அனுபவ பதிவுகள் வெளியேற வேண்டும். நமக்கு எப்படி குறைப்பது இந்த என்று கேட்டால் பகிர்ந்து கொள்ள வேண்டும். பகிர்ந்து கொள்வது எப்படி என்று கேட்டால் அதற்கு ஒரு மொழி தேவை. நான் நினைக்கிறதை உங்களை நினைக்க செய்ய வேண்டும், அல்லது நினைக்க செய்யக்கூட வேண்டாம், நான் நினைப்பதை உங்களிடம் சேர்ப்பிக்க வேண்டும். நீங்கள் இன்றைய நிலையிலே நாம் எல்லாம் ஏதோ ஒரு மொழியிலே பயிற்சியோடு இருக்கிறோம், இதை மறந்து விடுங்கள். ஆதி மனிதர்களாக உங்களை கற்பனை பண்ணிக் கொள்ளுங்கள். அனுபவங்களை பகிர்வதற்கு அவனுக்கு ஒரு ஏதோ ஒன்று தேவைப்பட்டது. எப்படி பகிரலாம் என்று பார்த்தால் முதல் அங்கங்க அசைவுகளாலே அங்க அசைவுகளை வைத்து ஏதாவது கருத்து சொல்ல பார்த்தான், போதவில்லை. அங்க அசைவுகள், இப்போ இன்றைக்கு ஊமைகள் பேசுகிறார்களே, ஊமைகள் தங்களுக்குள்ளே பேசுகிறார்கள், ஆனால் போதிய எண்ணப்பதிவுக்கு பகிர்வுக்கு அது காணவில்லை. ஆகவே எங்கோ ஒருவன், அவன் யார் என்று எனக்கு காலமோ இதோ இன்றைய ஆட்கள் சொல்வது போல எனக்கு சொல்ல தெரியாது. மனித ஜீவன் தொடங்கிய பொழுது ஒருவன் தன் கருத்தை மற்றவனிடம் சேர்ப்பிக்க என்ன வழி என்று சிந்தித்தான். சிந்திக்கிற பொழுதுதான் சத்தம் என்ற ஒன்றை அவன் இனம் கண்டு கொள்கிறான். சப்தத்தை இனம் கண்ட பிறகு இதை வைத்து தன் எண்ணகத்தை பகிர முடியுமா என்று நினைக்கிறான்.
அப்படி நினைக்கிற பொழுது என்ன செய்கிறான் என்றால் சப்தத்தை கூறுபடுத்த வேண்டும். ஒரே சப்தத்தை வைத்துக்கொண்டு கருத்தை சொல்ல முடியாது. நான் இப்போ சொல்வது மொழியியல், தமிழ்துறையிலே தலைவர் இருக்கிறார், அதனால சொல் மொழியியல் சொல்லுகிறேன். சப்தத்தை கூறுபடுத்த வேண்டும், அப்போதான் அந்த சப்தங்களை சேர்த்து ஒரு சொல்லாக்கலாம், பிறகு தொடராக்கலாம், தொடரிலே நம் கருத்தை ஏற்றலாம். அப்போ சப்தங்களை எப்படி கூறுபடுத்துவது என்று இனம் கண்டு ஒவ்வொருவர் ஒவ்வொரு குழுவாக வாழ்ந்த ஒவ்வொருவர் ஒவ்வொரு வகையிலே தம்முடைய சப்தங்களை அச்சரங்களாக கூறுபடுத்தினார். அதிலே தமிழ்மொழி வடமொழி என்பவை ஆழமான பழைய காலத்து மொழிகள், அவர்கள் மிக நுட்பம் பண்ணி அந்த மொழி அச்சரங்களை கூறுபடுத்துகிறார். அப்படி அச்சரங்களை கூறுபடுத்துகிற பொழுது சத்தத்தை முதல் நிலையிலே கூறுபடுத்தப்படுகிற பொழுது வருபவைதான் அச்சரங்கள் என்று பெயர். ஓசை வடிவை வேறு வேறாக்கி இந்த ஓசைக்கு இது அச்சரம் என்று பெயரிடுவர். தமிழர்களும் அதை செய்தார்கள். அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் இந்த ஓசையை, இது இன்னும் ஆழமான விஷயம், நான் முதல் மேலோட்டமாக சொல்லுகிறேன். அந்த ஓசையை எப்படி பிரிக்கலாம் என்ற பொழுது அவர்கள் 30 அச்சரங்களாக பிரித்தார்கள். தமிழெழுத்து 30 அச்சரங்களாக பிரித்தார்கள். உயிரெழுத்துக்கள் என்று 12 எழுத்துக்களை வைத்தார்கள். மெய்யெழுத்துக்கள் என்று 18 எழுத்துக்களை வைத்தார். நான் தமிழ் அளவிலே முதல்ல பேசுகிறேன், உங்களுக்கு தெரியும் உயிரெழுத்துக்கள் தெரியும், ஆனாவிலே இருந்து அவன்னா வரையும் 12 எழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள் 18 எழுத்துக்கள், அதுவும் உங்களுக்கு தெரியும், அதாவது வல்லினம் மெல்லினம் இடையினம் என்று மெல்ல மெய்யெழுத்துக்கள். 2000 ஆண்டுக்கு முன்பாக தொல்காப்பியர் என்கிறவர் இந்த இலக்கணம் எல்லாம் எழுதி முடித்து விட்டார். அதை நீங்க கொஞ்சம் மனதில் பதித்துக் கொள்ள வேண்டும். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இதை ஏன் சொல்கிறேன் என்றால் இவ்வளவு சுத்தமான ஆழமான ஒரு இலக்கணம் 2000 ஆண்டுக்கு முன்பு தமிழிலே இருந்திருக்கிறது என்றால் அந்த மொழி எவ்வளவு காலம் அதற்கு முன்பு பயிலப்பட்டிருக்க வேண்டும் என்பதை கணித்துக் கொள்ளுங்கள். தமிழ்மொழியின் பெருமை நமக்கு தெரியவில்லை. அதனால்தான் நேற்று முந்த நாள் பிறந்த மொழிகளை எல்லாம் தலையிலே தூக்கி வைத்துக் கொண்டாடுகிறோம், தமிழை ஒதுக்குகிறோம். அப்போ இந்த மொழி இலக்கணத்திலே 30 எழுத்துக்கள், அதுக்கு பிறகு 1-2 சார்பு எழுத்துக்கள் என்று எழுத்துக்களை வைக்கிறார். இதுல இதுக்கு பெயரிடுகிற பொழுது இலக்கணக்காரர்கள் இட்ட பெயரை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும், அதிலேயே ரொம்ப ஆழம் இருக்கிறது. முதல் 12 எழுத்துக்கும் உயிரெழுத்து என்று பெயர் வைத்தார்கள், 18 எழுத்துக்கும் மெய்யெழுத்து என்று பெயர் வைத்தார்கள். எழுத்து நமக்கு பரிச்சயம்தான், அது என்ன உயிர் மெய், அதுவும் தமிழில் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது. உயிர் என்றால் ஆன்மா, மெய் என்றால் உடம்பு, இது நமக்கு தெரிகிறது அல்லவா. அப்ப இந்த பெயரை கொண்டு போய் எழுத்துகளுக்கு ஏன் வைக்க வேண்டும்? சுத்த எழுத்துக்கள் அசுத்த எழுத்துக்கள் இப்படி ஏதாவது வச்சிருக்கலாம் தானே. இது உயிரெழுத்து என்று வைத்ததுக்கும் மெய்யெழுத்து என்று வைத்ததுக்கும் நாங்கள் சொல்லுகிற உயிருக்கும் மெய்யுக்கும் ஏதாவது தொடர்பு இருந்தபடியால் தான் அப்படி வைத்திருக்கிறார்கள் என்பதை முதலிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி தெரிந்து கொண்டு பார்க்கிற பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது. என் குருநாதர் சொல்லுகிற பொழுது நான் ஒரு நாள் பூராக அந்த எண்ணத்திலே இருந்து வெளிவர முடியாமல் தவித்தேன். உயிரெழுத்து மெய்யெழுத்து அது ஒரு பக்கம் வையுங்க, இந்த உயிருக்கும் மெய்யுக்குமான தொடர்பு என்ன? இப்போ ஜெயராஜ் என்று சொல்லுகிறோமே, எதை சொல்லுகிறோம்? தனி உடம்பை சொல்வதும் இல்லை, தனி உயிரை சொல்வதும் இல்லை, ரெண்டும் சேர்ந்த சேர்க்கைக்குத்தான் ஜெயராஜ் என்று பெயர். உயிர் போய்விட்டால் இதுக்கு வேற பெயர், உடம்பு போய்விட்டாலும் அதுக்கு வேற பெயர். தனிய உயிருக்கும் அந்த பெயர் இல்லை, தனிய உடம்புக்கும் பெயர் இல்லை, உயிரும் உடம்பும் கலந்ததான ஒன்றுக்குத்தான் இந்த பெயர் வைத்திருக்கும். இதுல நீங்கள் இந்த உடம்பையும் உயிரையும் கவனித்து பார்த்தால் தெரியும், உடம்பு காட்சிக்கு வரும். இப்ப ஜெயராஜ் என்றால் என்னுடைய உயிர் உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? எனக்கே தெரியவில்லை, உங்களுக்கு எப்படி தெரியும்? உயிர் ஜெயராஜ் என்றால் உங்கள் எண்ணத்திலே வருவது, காட்சிக்கு வருவது இந்த உடம்பு தான். அந்த உடம்பு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையாக இருக்கும், உடம்பு தான் காட்சிக்கு வரும், உயிர் காட்சிக்கு வராது. ஆனால் இந்த உடம்பினுடைய உடம்பிலே உயிர் இருக்கிறது என்பதை எப்படி கண்டுபிடிப்பது? எப்போ உடம்பு இயங்குகிறதோ அந்த இயக்கத்தை வைத்து உயிர் இருக்கிறது என்று கண்டுபிடிக்கலாம். இப்ப இந்த கையை நான் நினைத்தால் இப்படி தூக்குகிறேன், இப்படி வைக்கிறேன், அப்ப என்ன தெரிகிறது, என் உயிர் இருக்கிறது என்று தெரிகிறேன். இந்த சினிமாவில எல்லாம் பார்த்திருப்பீர்கள், இந்த கடைசி உயிர் போக போகிற பாத்திரம் அப்படியே ஏதாவது சொல்லி கடைசி ஆசையை சொல்லிவிட்டு தக்குண்டு இப்படி தலையை சரிச்சிருவாங்க என்றால் என்ன, இனி இயக்கம் இல்லை என்று அர்த்தம். அப்ப என்ன, உயிர் போய்விட்டது என்று அர்த்தம். அப்ப உயிர் இருந்தால்தான் உடம்பு இயங்கும். அப்ப உயிர் இருக்கிறது எப்படி கண்டுபிடிப்பது, உடம்பினுடைய இயக்கத்தை வைத்து உயிரை கண்டுபிடிக்கலாமே தவிர உடம்பை காண்பது போல உயிரை காண முடியாது. இது யதார்த்தம் சொல்லுகிறேன், அச்சரத்துக்கு பிறகு வருவோம். நம்முடைய எழுத்தாளர் எழுத்தை கண்டுபிடித்த ஞானிகள், அது எங்க நம்ம எழுத்த சிவபெருமான் கண்டுபிடிச்சார், அதுக்கு பிறகு முருகன் அதுக்கு தலைவர், அகத்தியருக்கு சொன்னார் என்றெல்லாம் சொல்லுகிறோமே, அதெல்லாம் உண்மை இருக்கும் போல் தெரிகிறது. உண்மை என்று உறுதிப்படுத்தி நான், ஏனென்றால் இவ்வளவு ஆழமாக ஒரு அச்சர வடிவிலே சிந்திக்க முடியுமா என்று நான் நினைத்து பார்ப்பேன். அப்ப இந்த உயிரெழுத்து என்று சொன்னோமே, அப்ப உயிருக்கும் அதுக்கும் என்ன தொடர்பு? மெய்யெழுத்து என்று சொன்னோமே, அந்த மெய்யுக்கும் அதுக்கும் என்ன தொடர்பு? அடுத்தது என்ன செய்கிறார்கள், இந்த ரெண்டு எழுத்தையும் கலக்க பண்ணி உயிர்மெய் எழுத்து என்று பிறக்க வைக்கிறார்கள். ஒரு பக்கம் உயிர் தனியே இருக்கிறது, மெய் தனியே இருக்கிறது, அதுக்கு பிறகு இந்த 18 x 12 என்ன கணக்கு நீங்க சொல்லுங்க. அதுதான் அந்த 12 எழுத்தும் 18 எழுத்தும் சேர்ற பொழுது, உயிரும் மெய்யும் சேருகிற பொழுது கொஞ்சம் எழுத்துக்கள் பிறக்கின்றன. உயிர்மெய் எழுத்து இதை வச்சுதான் பல பேர் தமிழ்ல எழுத்துகள் அதிகம், எழுத்துல அதிகம், இங்கிலீஷ்ல 26 எழுத்து தான் என்கிறார்கள். ஒரு 4 எழுத்து தமிழ்ல அதிகம் வந்துட்டது, ஐயா அது தப்பா? 4 எழுத்து அதிகம் வந்தது மட்டுமல்ல, 4 எழுத்து வந்ததுனாலே அச்சர சுத்தம் இருக்கிறது தமிழ்ல. 4 எழுத்து குறைச்சிருக்கிறார்களே, அங்க என்ன பெரிய பேரு கிடக்கிறது என்றால், அங்க அப்படி குறைக்கிறதா இருந்தா தமிழ்ல இன்னும் எவ்வளவோ குறைக்கலாம். ஆங்கிலத்திலே எனக்கு ஆங்கில புலமை கொஞ்சம் கூட இல்லை, நான் இதுக்காக தயார் பண்ணதை சொல்லுகிறேன், தப்பா இருந்தா நீங்க தெளிவாக்கிக் கொள்ளுங்கள். ஆங்கிலத்திலே ஒரு எழுத்துக்கு ஒரு உச்சரிப்புங்கிறது கிடையாது. ஒரு எழுத்துக்கு ஒரு ஒரு, அதை விட நான் இன்னொரு செய்தி சொல்லிட்டே போறேன், ஒரு அச்சரத்துக்கு இருக்க வேண்டிய லட்சணம், அதற்கு வடிவம் என்று ஒன்று இருக்கும், சப்தம் என்று ஒன்று இருக்கும். அது புரிகிறதா உங்களுக்கு? ஆனா என்று சொல்லுகிறேன், உடனே உங்க மனதில் என்ன ஞாபகம் வருகிறது? ஒரு சுழி போட்டு வளைச்சு கோடு போட்டு இப்படி நீட்டுறது, இதுதான் ஆனா. உடனே அதுதான் ஞாபகம் வருகிறது. அந்த ஆனா என்று சொல்லுகிற பொழுது வருகிற சப்தம் இருக்கிறதே, அது ஒலி வடிவு. ஆ என்று நாங்கள் எழுதுகிறோமே, அது வரி வடிவு. அப்போ ஒரு அச்சரத்துக்கு ஒலி வடிவு, வரி வடிவு என்று ரெண்டு உண்டு. அப்போ ஒலி வடிவு, ஒரு 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 அச்சரத்துக்கு ஒலி வடிவமும் இருக்க வேண்டும், வரி வடிவமும் இருக்க வேண்டும். இதுல எந்த வடிவம் முக்கியம்? சிந்திக்கிறது முடிவா வந்துட்டா சிந்திக்க வேண்டியதுதான். அதான் நீங்க கலைச்சா டீ தர்றதுக்கு ஒழுங்கு பண்ணி இருக்கிறாங்களே. ஒலி வடிவம் தான் முக்கியம். நீங்க ஆச்சரியப்படுவீர்கள், இன்றைக்கு நாங்கள் எழுதுகிற ஆனா இப்ப ஒரு 1000 வருஷத்துக்கு முதல் இருக்க இல்லை. அண்ணாதுரை காலத்தில் நடந்த தமிழராட்சி மாநாட்டு மலர் முடிஞ்சா எடுத்து பாருங்க, அதுல ஒரு பட்டியலே போட்டிருக்கிறார்கள் முன்னுக்கு, ஆனா எப்படியெல்லாம் மாறிக்கொண்டு வந்திருக்கிறது. ஒரு காலத்து ஆனா எப்படியெல்லாம் மாறிக்கொண்டு வந்ததுக்கான பட்டியலை போட்டு காட்டியிருக்கிறார். நீங்க நினைச்சா அது இதுதானா நம்ம ஆனான்னு நாங்க நினைப்போம். அதுபோல அச்சரம் மாறினது உங்களுக்கு தெரியும், தமிழ் ஆராய்ச்சி மாநாடு MGR நடத்தின பொழுது அச்சரம் மாற்றத்தை அங்கீகரித்தார்கள். அந்த காலத்தில எல்லாம் கைய நையன்னா என்றால் இப்படி ஒரு கொம்பு போட்டு சுத்தி போட்டோம், இப்ப ரெட்டை சுழி போட்டு அது போட பழகிட்டோம். அப்ப அந்த தமிழ் படிச்சவனுக்கு இந்த தமிழ் கஷ்டம்.